உயிர்த்தெழுந்த திருநாள் எத்தகைய முக்கியம் வாய்ந்தது என்று நாம் சிந்தித்து பார்த்தோமையானால், அதன் தாற்பரியம், அதனால் உலகுக்கு மாண்பதைக்கு விளைந்த நன்மைகள், எமக்கு ஏற்பட்ட ஆசீர்வாதங்கள் எமக்கு நன்கு புரியும். ஆண்டவர் இயேசுவின் உலக வாழ்க்கை, பாடுகள், மரணம் இவற்றை தவிர்த்து உயிர்த்தெழுதலை மாத்திரம் நாங்கள் புரிந்து கொள்ள முனைந்தால் அது முடியாத காரியம். யார் இவர் என்ற கேள்வியை நாம் கேட்கத்தான் வேண்டும். ஏன் இவரின் உயிர்த்தெழுதலுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஏன் திருச்சபையின் ஆரம்பமே, அதன் அஸ்திபாரமே இவர் உயிர்த்தெழுதலில் தங்கியிருக்க வேண்டும்? இத்தகைய கேள்விகள் இதற்கு முக்கியத்துவத்தை எங்களுக்கு ஆதாரமாக எடுத்து காண்பிக்கும். இந்த கேள்விகளுக்கு விடை, இவர் இறைமகன்தான். மனிதனாக உலகில் வந்து பிறந்து வாழ்ந்து எங்கள் மத்தியிலே வாழ்ந்தவர் இறைவனேதான் என்று நாம் சீடர்கள் மூலம், சாட்சிகள் மூலம், இரத்த சாட்சிகள் மூலம், பக்திமான்கள் மூலம் சாட்சியாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எங்கள் மத்தியில் பிறந்த இறைமகன் எங்கள் பாடுகளை உள்ளும் புறமும் அறிந்து தனது அளவு கடந்த அன்பின் நிமித்தம் எங்கள் சிந்தனைகள், சோதனைகள், இயக்கங்கள், பாடுகள் அனைத்தையும் அனுபவித்து, ஏன் இறுதியில் எமது மரணத்திலும் பங்கு கொண்டு, எமது உலக வாழ்க்கையின் முழுமையை புரிந்து கொண்டு எமது வாழ்வில் பங்கு கொண்டார். 3 வருடம் தனது தியாக திருப்பணியை செய்து மனித பாடுகளில் பங்கு கொண்டு இறை செய்தியை விளம்பி சுகமளித்து ஆதரவளித்து இரக்கம் காட்டி அடிமைப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து இறுதியில் அதிகாரிகளின் அடக்குமுறை ஆளுகை தலைவர்களின் எதிரியாக கணிக்கப்பட்டு தாங்கண்ணா கொடுமைக்குள் தள்ளப்பட்டு அனுபவித்து கள்வர்கள் இருவர் நடுவில் படு பாவி போல் கொடூரமான சிலுவையில் அறையப்பட்டு 3 மணித்தியாலம் மரணத்தில் துடிதுடித்து தன் உயிரை ஈந்தார். அவ்வேளையிலும் கூட தன்னை சிலுவையில் அறந்தவர்களை அவர் மன்னித்தார். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று வேண்டினார். இறைவனின் முழுமையான அன்பை நிரூபித்துவிட்டார். இது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நடந்த கொடூரமான காரியம். ஆனால் இறைவனை மனிதன் அழிக்க முடியுமா? இறைவனின் அன்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? சாவுமணி அடிக்க முடியுமா? இல்லை. இதுவே நற்செய்தி, இதுவே ஈஸ்டரின் நற்செய்தி. ஆண்டவரை அந்நியன் ஒருவனின் கல்லறையிலே போர் வீரர்கள் காவலிருக்க பெரிய கல்லினால் அடைத்து அடக்கம் பண்ணினார்கள். சீடர்கள் உடலை கல்லறையிலிருந்து களவாடி விடுவார்கள். இயேசுவானவர் சொன்னது போல 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டால் என்று பயந்து அந்த பாதுகாப்பை அதிகாரிகள் கொடுத்தார்கள், ரோம அதிகாரிகள். ஆனால் 3ஆம் நாள் அதிகாலையில் நடந்தது வேறு காரியம். தேவதூதர்கள் கல்லை புரட்டினார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். தாயாரையும் ஏனைய பெண்களையும் அவர் கண்டு பேசி அவர்களுக்கு சமாதானம் அளித்தார். சீடர்களோடு சேர்ந்து அளவளாவி உண்டு கழித்து திருப்பணிக்காக இறுதி ஆயத்தங்களை செய்து இறுதியில் 50வது நாள் பரமேறினார். இதுதான் அந்த தாற்பரியம். உயிர்த்தெழுந்த திருநாள் உலகுக்கு ஒரு விடிவு நாள். நாம் இறையன்பின் வெற்றியை உயிர்த்தெழுதலில் காண்கின்றோம். போரிடும் உலகத்துக்கு அன்பின் மூலம் சமாதானம் கிடைக்கும் என்ற அந்த நற்செய்தியை பெற்றோம், நிச்சயத்தை பெற்றோம். தீமைக்கு சாவுமணி அடிக்கப்பட்டது. அனைவரும் இறையன்பின் நிமித்தம் பாவ மன்னிப்பை பெற முடியும். ஆண்டவரின் அந்த திருப்பணியில் பங்கு கொள்ள முடியும் என்று அழைப்பை பெற்றிருக்கின்றோம். மரித்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். எனவே எமக்கும் நித்திய வாழ்க்கையில் பங்கொண்டு நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் செயமங்கே என்று கேட்டது போல இறைமகனின் வெற்றி, அவர் வெற்றி வாகை சூடிய இந்த திருநாளில் நாங்கள் மகிழ்ந்திருப்போம், அன்பை பெற்று வாழுவோம். அதனை பகிர்ந்து வாழுவோம். அவருக்கே துதி.